ரெண்டு தெசலோனிக்கேயர் ரெண்டாம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேய்ச்சி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரிகையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்பதே ஜெபிப்போம். சர்வல்லமை மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, கர்த்தாவே, நீங்கள் இந்த புதிய வருஷத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசித்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தையின் ஊடாக நிறங்களை போஷிக்க இருக்கிறவனுடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துவதோடு, இங்கு குழுமி இருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களும் தேவரீருமுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு தேவர் அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பரிசுத்தாவியான மூலமாய் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீரே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இந்த புதியதான ஒரு வருஷத்திற்குள்ளே பிரவேசிக்க தேவன் தந்திருக்கின்ற இந்த அருமையான சலாக்கியத்திற்கு நாங்கள் நன்றியை செலுத்திக் கொண்டு, இங்கு புதியதான வருடத்தில் நான் எப்படியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படை காரியங்களை நாங்கள் அவதானித்து அதை அபியாசப்படுத்த தேவனங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தர வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதும் சிந்திக்கின்றவர்களாயிருக்க வேண்டும். அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கிய சபைக்கு இரண்டாவது நிருபத்தை எழுதுகின்ற வேளையிலே அவர் இங்கு ஆரம்பத்திலே இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இங்கு முடிவு வரை அவர் அங்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் அங்கு தன்னுடைய சபைக்கு சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நான் இந்த வேளையிலே அருமையானவர்களை நான் உங்களோடு கன நேரமாக நான் பேசவில்லை. இங்கே நான்கு சிறியதான காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்கின்றேன். தயவு செய்து அதை கவனமாக கேட்கும்படியாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கிய சபைக்கு அவர் ஒரு செய்தியை இங்கு இந்த இரண்டாவது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே அவர் அங்கு செய்கின்றார், எழுதுகின்றார். எப்படி என்றால், ஆகையால் சகோதரரே. ஆகவே இங்கு அவர் நான்கு சிறிய காரியங்களின் ஊடாக இந்த சகோதரர்களாகிய சபையோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். இங்கு 15-16-17 வசனத்திலே அவர் அங்கு ஆகையால் சகோதரரே என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் அங்கு விசேஷமாய் இங்கு சபையோடு ஒரு காரியத்தை பேச இருக்கின்றார். அது என்னவென்றால், முதலாவது காரியம், இங்கு ஒவ்வொரு சபையிலே இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசியும் அவர்களுக்கு சத்தியத்தை குறித்ததான கன்விக்ஷன், அதாவது இந்த கன்விக்ஷன் என்கின்ற ஆங்கில சொல்லினுடைய அர்த்தம் என்னவென்றால் உணர்ந்து உறுதிப்படுத்தல். அது உணர்ந்து உறுதிப்படுத்தல் என்றால் என்னவென்றால், எங்களுடைய பழமொழியிலே சொல்லி நாங்கள் அதை புரிய பண்ண வேண்டும் என்றால், சூடு கண்ட பூனை அடுப்பம் கரை நாடாது என்றால் என்னென்றால், அந்த சூடை சுட்ட உடனே அது என்ன செய்கிறது, அது உணர்ந்து திரும்பவும் அந்த பாலை குடிக்க கூடாது, அல்லது அடுப்படிக்குள்ளே போகக்கூடாது என்கின்ற ஒரு முடிவை எடுக்கின்ற ஒரு செயல் தான் அருமையானவர்களே, அது கன்விக்ஷன் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் பாருங்கள், நீங்கள் நிலை கொண்டு ஸ்திரப்படுங்கள் என்று சொல்லுகின்ற ரெண்டு வார்த்தைகளை அவர் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். சகோதரரே, நீங்கள் உணர்ந்து உறுதிப்படுங்கள். என்ன எப்படி என்றால், அது நீங்கள் நிலை கொண்டு ஸ்திரப்படுகின்றவர்களாக இருக்கணும் எண்ணத்திலே. அவங்க வேதத்தினுடைய சத்தியங்கள் எங்களுடைய வாழ்விலே அது ஒரு தாக்கத்தை, அதாவது சூடை வைத்ததான ஒரு உணர்வை அது ஏற்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சபைக்கு சொல்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அருமையானவர்களே, நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்றோம், அது இந்த இடத்தை விட்டு போன உடனே அதை நாங்கள் மறந்து போகின்றோம். அவை இங்கே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதான காரியங்களும் நிகழ்வுகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக பதிந்திருக்கின்றது. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் மறந்து போகிறது. அவை இதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கிய சபைக்கு முன்வைக்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த சத்தியத்திலே நீங்கள் உறுதி உடையவர்களா என்றால், இங்கு வார்த்தையானது ஆவியானவராலே உங்களுக்கு அது சூடை வைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன சந்தர்ப்பத்திலும் அதை கைவிடாதவர்களாய் இருக பற்றி பிடிக்கின்ற சபையாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் இங்கு ஞாபகப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். ஏனென்றால் அருமையாக இந்த சத்தியத்தில் பேசுகின்ற பொழுது கடைசி காலமாக இருக்கிறதா இங்கே அப்போஸ்தலர்கள் இரண்டாம் அதிகாரத்தில் எழுத வழிகிடுகின்றார். இங்கு கடைசி காலமாக இருக்கின்றபடியாலே இங்கு கள்ள போதனைகளும் இங்கு மாயமான போதனைகளும் எங்களை அது சிதைத்துவிடும். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், ஆவியானவர் உங்களுக்கு உறுதிப்படுத்திய சத்தியங்களிலே உறுதியாய் எப்பொழுதும் இருங்கள். நான் வரும் வரையும் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்றால் நீங்கள் பிழையான காரியங்களுக்குள்ளே இழுப்புண்டு போக வேண்டாம். இதைத்தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டாவது அதிகாரத்திலே அங்கு மிக அழகாக தொடங்குகின்றவராக இருக்கின்றார். அவை நாங்கள் வறுமையாக வாழ்க்கையிலே நாங்கள் சத்தியங்களை அறிந்திருக்கின்றோம், அது நாங்கள் ஐப்பியாசப்படுத்துகின்றதில்லை. அவை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், எங்களுக்கு சத்தியங்கள் எங்களுடைய எங்களுக்கு சபைக்கு என்று சத்தியங்கள் இருக்கின்றது. நாங்கள் அதை விசுவாசிக்கின்றோமோ இல்லையோ எங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஏனென்றால் மற்றவர்கள் சொல்லுகின்ற வேளையில் எங்களுக்கு அது சரி போல தெரியும். ஒரு பிழையான போதனை எங்களுக்கு சரி போல தெரியும். காரணம் என்னவென்றால், நாங்கள் இந்த சத்தியத்திலே ஆவியானவராலே நாங்கள் சூடை என்ன செய்யவில்லை, பெற்று அதை உறுதியாக நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. நாங்கள் அவர் சொல்லுகின்ற வேளையில் எங்களுக்கு அது அந்த சத்தியம் சரியாக இருக்கும், இவர் சொல்லுகின்ற வேளையிலே இந்த சத்தியம் சரியாக இருக்கும், ஆனால் சபையிலே வருகின்ற வேளை இது சரியாக இருக்கும். இல்லை, இது எந்த ஒரு வகையிலும் இது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான காரியம் அல்ல. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் சத்தியங்களை தேவன் உங்களுக்கு கற்பித்த பவுல் சொல்கின்றார் என்னவென்றால், நாங்கள் உங்களுக்கு கற்பித்ததையும் நாங்கள் உங்களுக்கு நிருபங்களிலே எழுதி கொடுத்தவைகளையும் நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை தவிர வேறு எந்த முறைமைகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்பதை பவுல் இந்த சபைக்கு ஆணித்தரமாய் சொல்கின்றார். ஏன் சொல்லுகிறார்களே, நீங்கள் வேதத்தை வைத்திருக்க திரும்பி பாருங்கள், நித்திரை தூங்குகின்றவர்களும் திரும்பி பாருங்கள். இங்கே ரோமர் எழுதிய நிருபத்திலே பவுல் சொல்லுகின்றார் என்னவென்றால், ஏன் நீங்கள் சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், ரோமர் முதலாவது அதிகாரம் 19 வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். நாங்கள் சத்தியங்கள் என்று வருகின்ற வேளையிலே இந்த சத்தியங்களை நாங்களுடைய மனுஷ அறிவுகளிலே நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்ற வேளையிலே தான் நாங்கள் இன்றைக்கு ஒன்றை விசுவாசிக்கின்றோம், அடுத்ததொன்றை விசுவாசிக்கின்றோம். ஆனால் தேவன் எங்களுக்கு அந்த சத்தியத்தை உறுதியாய் விளங்கப்படுத்துவர் என்று சொன்னால், அது ஒரு பொழுதும் நாங்கள் அதை விட்டு விலக முடியாது. தேவனே அது எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றவர். 21 வசனத்தை பாருங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோசரியாமலும் இருந்து தாங்கள் சிந்தனைகளினாலே வீணராய் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து. பாருங்கள் என்றால், இங்கு அவர்கள் தேவனை அறிந்தும் சத்தியத்தை அறிந்தும் அவர்களால் செயற்படுத்த முடியாமல் இருக்கின்றதை இங்கு 21 வசனத்திலே சொல்லி 28 வசனத்திலே அப்படியானவர்களுக்கு வருகின்ற விளைவையும் வேதம் சொல்ல மறுக்கவில்லை. 28 வசனம், தேவனை அறிவும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். This is the fact. இதுதான் இங்கு இருக்கின்ற முக்கியம். அவை நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை இதுதான் என்று அறிந்து நாங்களுடைய வசதிகளுக்காக நாங்கள் சத்தியங்களை மாற்றிக்கொண்டு போனால் தேவன் எங்களை அவர் அங்கு கேடான காரியத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுப்பார். நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், நாங்கள் ஹோல்டிங் த ரிஃபார்ம் ஃபேத் நாட் அகார்டிங் டு த கன்விக்ஷன் ஃபார் த கன்வீனியன். அவை நாங்களுடைய சத்தியங்களை நாங்கள் வசதிகளுக்காக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே தவிர அதை நாங்கள் இந்த உணர்ந்து உறுதிப்பாடோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவை எங்களுக்கு சில சத்தியங்கள் எங்களுக்கு தெரியும், மற்ற சபைகளிலும் பார்க்க நாங்கள் சற்று வேறு காரியங்களில் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றோம். அதை நாங்கள் ஆராய்ந்து படித்து அதிலே உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஓய்வு நாளை பற்றி நாங்கள் பேசுகின்ற வேளையிலே இங்கு ஓய்வு நாளானது காலை மாலை ஆராதனை மட்டுமல்ல, அந்த முழு நாளும் அது தேவனை மகிமைப்படுத்த தேவனுடைய காரியங்களை சிந்திக்க கொடுக்க வேண்டிய காரியமே தவிர அது எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய களியாட்டங்கள், படம் பார்த்தல், நாடகம் பார்த்தல், இப்படியான விளையாட்டுகள், கல்வி கற்க செல்லுகின்ற இப்படியான தேவையில்லாத காரியம் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கின்றது அருமையானவர்களே, அது பாவம். அறிந்திருக்கின்றோம் ஆனால் செய்கின்றோம். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உறுதியாய் அதிலே நிலை கொண்டு இல்லை என்றால், நீங்கள் சரியாக சூடுபட்டு அதை சரியாக செய்யவில்லை என்றால், நான் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுப்பேன். தேவன் சொல்ல, நான் உங்களை நிச்சயமாக அதை என்ன செய்வேன், கண்டிப்பேன். இது மட்டுமல்ல, வேறு காரியங்களும் இருக்கின்றபடியா சொல்கிறாமே அவர்களை, நாங்கள் என்னத்தை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோமோ, என்னத்தை அறிந்து கொள்கிறோமோ, ஆவியானவர் என்னத்தை எங்களுக்கு அதை புரிய பண்ணுகிறாரோ, நாங்கள் அதற்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்கட சபைக்கும் சொல்லுகின்ற காரியம் என்ன, நீங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கும் கற்பிக்கப்பட்ட சத்தியங்களுக்கும் எப்பொழுதும் உண்மை உடையவர்களாய் இருங்கள். இரண்டாவது காரியம் இங்கு என்னவென்றால், நாங்கள் கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒன்று தேவனுடைய சத்தியங்களை நாங்கள் கை கொண்டு உறுதியாக இருக்க வேண்டிய அதே வேளையிலே நாங்கள் கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் நாங்கள் சத்தியத்திலே உறுதியாக இருக்கிறோம் என்கின்ற அகங்காரம் உடையவர்களாய் அல்லாமல், நாங்கள் எல்லாம் சரியாகவே சத்தியங்களை கடைபிடிக்கிறோம் என்கின்ற சுயநீதியை உடையவர்களாக அல்லாமல், வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு தேவன் எப்படியா எங்கள் மீது கரிசனையா இருந்தார் என்பதை காட்டுகிறார் இந்த வசனத்திலே. நாங்கள் வாசித்த பகுதிக்கு நீங்கள் திருப்பினால் தெளிவாக தெரியும், இந்த தெசலோனிய இரண்டாவது அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு தேவன் எங்களிலே எவ்வளவு அன்பாகவும், தேவனங்களிலே எவ்வளவு இரக்கமாகவும், தேவனங்களிலே எவ்வளவு கிருபையாகவும் இருந்தார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுதிலே புரிந்து கொள்ளலாம். ஆகவே அருமையானவர்களே, இங்கே நாங்கள் கரிசனை என்றால் அப்படின்னா, தேவனங்களிலே எப்படியாக கரிசனையாக இருந்தார். இங்கு பிழையான போதனைகள் எங்களை வந்து சிதைத்து போடாத படிக்கு நாங்கள் கரிசனையோடு தேவனங்களுக்கு தன்னுடைய இரக்கத்தையும் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய கிருபையையும் எங்களுக்கு அவர் காட்டி அவர் எங்களை மன்னித்து வழிநடத்துகின்ற படியால், அப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் எங்களை போல. ஆகவே நாங்கள் எப்படியாய் தேவனுடைய அன்பை நாங்கள் பெற்றவர்களாய், எப்படியாய் நாங்கள் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றவர்களாய், எப்படியாய் நாங்கள் தேவனிடத்திலே கிருபையை பெற்றவர்களாய், நாங்கள் உங்களோடும் அப்படியாக மன்னிக்கின்றவர்களாய், அன்பு கூறுகின்றவர்களாய், கிருபையாய், கரிசனையாய் இருக்கின்றவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அருமையானவர்களை, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் முன்வைக்கின்ற வேளையில் இந்த கரிசனை உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாங்கள் இங்கு சத்தியத்திலே உறுதியுடையவர்களாய் மட்டுமல்ல, எங்களுடைய சக சபையில் இருக்கின்ற அங்கத்தவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளிலும், அவர்களுக்கு இருக்கின்ற குறைகளிலும் அவர்களை மன்னித்து அவர்களை நாங்கள் எப்பொழுதும் தேற்றி அவர்களிலே அன்பு கூறுகின்ற ஒரு சுபாவத்தை உடைய கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். அருமையாளர்களை, குற்றம் யாரிலும் யாருமே பிடிக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் என்ன, அது அல்ல எங்களுடைய அழைப்பு. அவங்களுடைய அழைப்பு என்ன, அருமையாளர்களை, நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களிலே சந்தோஷத்தையும், மற்றவர்களிலே சமாதானத்தையும், மற்றவர்களே அன்பையும், மற்றவருடைய நன்மைக்கென்று எப்பொழுதும் பேசுகின்றவர்களாகவும், மற்றவருடைய நன்மைக்கென்று எப்பொழுதும் பரிதபிக்கின்றவர்களாகவும், மற்றவர்களுக்கென்று எப்பொழுதும் அங்கே நன்மைகளை செய்ய துடிக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை பவுல் இங்கு தெளிவுபடுத்துகிறார். நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? நாங்கள் எங்களிலே கரிசனை உடையவர்களாக இருக்கின்றோமா, மற்றவர்களிலே கரிசனை உடையவர்களாக இருக்கின்றோமா, சத்தியங்களில் உறுதியாக இருக்கின்றோமா? என்றால் சத்தியத்தில் உறுதியாக இல்லை என்றால் மற்றவர்களே கரிசனையாக இருக்க முடியாது. தேவன் சொல்லியிருக்கார், நீங்கள் சத்தியத்தில் உறுதியாக இல்லை என்றால் உங்களுடைய சிந்தனைகளை கேடான சிந்தனையை தருவேன். ஆகவே கேடான சிந்தனை உடையவர்கள் எப்படியாக இருக்க முடியும்? கேடானவர்களாகவே இருக்க முடியும். ஆவியானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தெளிவாக சொன்ன காரியம் என்னவென்றால், நாங்கள் எங்களிலே தேவன் கரிசனை உடையவராய் இருக்கின்றது போல நாங்களும் மற்றவர்களே கரிசனை உடையவர்களாய் இருந்து சத்தியத்திலே உறுதியுடையவர்களாய் வாழுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் இரண்டாவதாக சொல்கிறார். இங்கு தேவன் மூன்றாவதாக சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இதிலே இந்த சத்தியத்திலே நாங்கள் உறுதியாக இருப்பதற்கும், கவனமாக கேளுங்கள், நாங்கள் மற்றவர்களே கரிசனையாக இருப்பதற்கும் எங்களாலே அது செய்ய முடியாது. அவங்க ஆவியானவர் எங்களோடு செயற்படுகின்ற வேளையிலே மட்டுமே எங்களால் இந்த சத்தியத்திலே உறுதியாக இருக்க முடியும். ஏனென்றால் இங்கு தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த நம்பிக்கையை கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்ற 16 வசனத்திலே அவங்க தேவன் இங்கு கிருபையா எங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்றால் அங்கு அவருடைய அந்த கிருபையை அருமையானவர்களே நானும் நீங்களும் கேட்டு பெற்றுக் கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இங்கு மூன்றாவதாக நாங்கள் பார்த்த காரியம், நாங்கள் ஜபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த உறுதியான விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஜபிக்க வேண்டும். என்றால் தேவனே எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தருகின்றவரும், அவரே எங்களுக்கு இந்த உறுதியான இந்த கன்விக்ஷன் எங்களுக்கு அவர் தருகின்றவருமா இருக்கிறபடியாலே நாங்கள் அவரிடத்திலேயே அதை நாங்கள் கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். என்றால் வேதம் சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசம் இல்லாதவன் அவன் காற்றினாலே அடிக்கப்படுகின்றவனைப் போல இருப்பான். அவன் என்னிடத்தில் உண்மையாய் விசுவாசமா இருக்கின்றவன் எவனோ அவனே நிலைத்து உறுதியாய் நிற்பான் என்று சொல்வதற்கு அமைவாய். அருமையானவர்களே, இங்கு சத்தியத்திலே உறுதியாய் இருப்பதற்கு ஆவியானவரிடத்தில் நாங்கள் ஜெபத்தின் மூலமாய் அந்த பலனை பெற்றுக் கொள்ளுகின்றவர்களாய் இருக்கவன். அடுத்ததாக நாங்கள் இதிலே ஜெபிக்கின்ற வேளையிலே நாங்கள் மற்ற ஜனங்களிலே கரிசனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதுவும் ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும். அவை ஆவியானவரங்களோடு இல்லை என்றால் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் கரிசனித்து அற்றவர்களாகவே இருப்போம். அவை இங்கே பரிசுத்த ஆவியானவர்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதும் தேவனிடத்திலே ஜபிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் சத்தியங்களை பார்க்கின்ற போலியர்மையாக இந்த சத்தியத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜபத்தோடு சத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கு வேதத்தில் இருக்கின்ற சத்தியங்களை தேவனங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவனிடத்திலே ஜபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனங்கள் மேல் காட்டிய தயவையும் கரிசனையும் நாங்கள் உணர முடியாதவர்களாக இருக்கின்றவர்களுக்காய் நாங்கள் பரிதபித்து அவர்களுடைய நிலைமைகளை உணர்ந்து அவர்களுக்காய் நாங்கள் தேவனிடத்திலே ஜபிக்கின்றவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகின்ற போல, நான் உங்களுக்காய் இவைகளுக்காய் நான் ஜபிக்கின்றவனாய் இருக்கின்றேன். அன்மையாகவே நாங்கள் உண்மையாகவே நாங்கள் ஒவ்வொருவருடைய கரிசனையோடு அவை ஆவிக்குரிய கரிசனையோடு அவருடைய நன்மைக்காக உயர்ச்சிக்காக நாங்கள் எப்பொழுதும் தேவனிடத்திலே ஜபிக்கின்றவர்களாய் நாங்கள் புதிய வருஷத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், புதிய வருஷத்திற்குள்ளே நாங்கள் இங்கு சத்தியத்திலே உறுதி பூண்டவர்களாய் நாங்கள் வாழுவதற்கு வாழ வேண்டும். இந்த புது வருஷத்திலே நாங்கள் மற்றவர்களே கரிசனை, மாயமற்ற கரிசனை, உண்மையான கரிசனையோடு நாங்கள் வாழுகின்றவர்களாக இருக்க முடியும். தேவனங்களே உண்மையாக கரிசனை கொண்டார். நாங்கள் மூன்றாவதாக நாங்கள் மற்றவர்களுக்காய் ஜபிக்கின்றவர்களாய், மற்றவர்களுடைய தேவைகளுக்காய், மற்றவர்கள் மீது கரிசனையை கொண்டவர்களாய், தேவன் ஆவிக்குரிய சத்தியங்களை விளங்கப்படுத்த வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு நாங்கள் ஜபிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். நாலாவதாகவும் இறுதியாகவும் நாங்கள் தேவனுக்கென்று செயல் வடிவம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் கதைப்பதிலே வல்லவர்கள், நாங்கள் சத்தியங்களையும் சபை வளர்ச்சிகளையும் சபை ஐக்கியங்களையும் பற்றி நாங்கள் பேசுவதிலே மிக துல்லியமானவர்கள். ஆனால் அது நடைமுறை வாழ்க்கையிலே வருகின்ற வேளையிலே எங்களிடத்தில் அது இல்லாமலே இருக்கின்றன. வேத படிப்புகளிலே 5 பேர், சபை ஐக்கியங்களிலே 10 பேர். அருமையாளர்களே, இது எந்த ஒரு கிறிஸ்தவம் என்பது உண்மையாகவே எனக்கு புரியவில்லை. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆகையால் சகோதரர், நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையில நிருபத்திலும் நாங்கள் உங்களுக்கு உபசேதித்த முறைகளை கை கொள்ளுங்கள் என்றால், கை கொள்ளுங்கள் என்றால் நடைமுறைப்படுத்துங்கள். ஆகவே இது எப்படியாக நடைமுறைப்படுத்துகின்றது ஆவென்றால், நீங்கள் வேதம் சொல்லுகின்ற காரியங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அதை நடைமுறை செயற்பாட்டு வடிவிலே அதை காட்டுங்கள். இல்லை என்றால் அது எந்த பிரயோஜனமற்ற விசுவாசமாகவே அது கருதப்படும் என்பதை இங்கு தெளிவாக நாங்கள் கடைசி வசனத்திலே பார்க்கின்றோம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரிகைகளும் உங்களை சிறப்பு. ஆகவே உங்களுடைய தேவன் உங்களே கிரிகை செய்கிறார் என்பதை நீங்கள் சத்தியத்தை சரியாக கடைபிடிக்கின்றீர்கள், விசுவாசிக்கின்றீர்கள், மற்றவர்களே கரிசனையாக இருக்கின்றீர்கள், தேவனிடத்திலே நீங்கள் ஜபிக்கின்றீர்கள் என்றால் அதனுடைய கிரிகைகள் அது நிச்சயப்படும், அது காண்பிக்கப்படும். அப்போ இதை அப்போ சொல்ல காரியம் என்னடா, நீங்கள் கிரிகைகளை காண்பிக்கின்றவர்களால் இருங்கள். நீங்கள் சுயநலம் அற்றவர்களாய், நீங்கள் அல்லாமல் நீங்கள் பொதுநலம் உடையவர்களாய், பலி கொடுத்து நாங்கள் இழந்து எங்களுக்கு நேரங்கள் காலங்கள் வேலைகள் எல்லாம் நாங்கள் அதை திட்டமிட்டு தேவனுக்கும் நேரங்களை கொடுக்கின்ற ஒரு நபர்களாய் இந்த புதிய வருஷத்தில் நாங்கள் செயற்பட வேண்டும். நாங்கள் சொல்லுகின்றோம் தேவன் அதை தேவனங்களை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நாங்கள் மற்றவர்களை அன்பு கூறுவதில்லை. தேவனங்களுக்கு பெரிய காரியங்களை எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார்கள் என்று வாயை புலக்கின்றோம். ஆனால் அதிலே ஒரு நன்மையும் தாங்கள் செய்கின்றதில்லை. எங்களுக்கு எவ்வளவு கிருபையாய் தேவன் இருந்திருக்கிறார் என்பதை சொல்லுவோம். ஆனால் நாங்கள் ஒருவருக்கும் கிருபையாய் இருந்ததில்லை. தேவனங்களை மன்னித்தார் என்று மார்பு தட்டி கொள்வோம். நாங்கள் ஒருவரையும் மன்னிக்க ஆயத்தம் இல்லை. அருமையானவர்களே, பவுல் சொல்கிறார், உண்மையாகவே கிறிஸ்துவிலே நீ அன்பு கூர்ந்தால் நீ மற்றவர்களை நீ என்ன செய்வாய், அன்பு கூறுவாய். உண்மையாகவே நீ கிறிஸ்து உனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று நீர் விசுவாசித்தால் நீயும் அதே போல் மற்றவர்களுக்கு செய்வதற்கு முயற்சிப்பாய். தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிது என்பதை நீ உணர்கின்ற வேளையிலே மற்றவர்களும் அந்த கிருபையிலே நனைய வேண்டும் என்று நீயும் அந்த கிருபையை காட்டுகின்றவனாய் இருப்பாய். கவனங்களை மன்னித்தார் என்று நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே எப்படியா எங்களுக்கு விரோதமாய் எவர்கள் பாரிய காரியங்களை செய்தாலும் மன்னிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அருமையாளர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே அது இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த கிருபை என்பது காணப்படுவது இல்லை. ஆனால் இந்த புதிய வருஷத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கின்ற போல தேவனங்கள் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு தேவனுடைய வார்த்தையில நீங்கள் உறுதியாய் நிலை கொண்டு உங்களுக்கு நாங்கள் கற்பித்து தந்த இந்த முறைகளை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலேயே காட்டுகின்றவர்களாய் இருங்கள். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலை நம்பிக்கையாய் கிருபியாய் நமக்கு கொடுத்துக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் வார்த்தையினாலே மட்டும் அன்பை காட்டவில்லை, கிறிஸ்து இயேசு தன்னுடைய சிலுவை பலியினாலும் அன்பை காட்டினார். ஆகவே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, சகோதர ஐக்கியங்களை, நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையை, தேவன் மன்னித்தார் என்கின்ற அந்த உறுதியை, தேவன் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்தார் என்கின்ற நன்றியை அருமையானவர்களே மற்றவர்களும் காணும்படியாய், உங்களின் ஊடாக மற்றவர்களும் தேவனை துதிக்கும்படியாய் கிரிகை நடப்பிக்கின்றவர்களாக இருக்க தேவன் தாம் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம்.